ගරු රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා,
මම අපේ ප්‍රධාන සංවිධායකතුමාට කියලා පෑ භාගයක් මට දීවෙනවා. මොකද මේ ඇත්ත වශයෙන්ම මේ විවාදය පටන් ගත්තේ මමත් සුමන්දන් මන්ත්‍රීතුමාත් සර්වපාක්ෂික සම්මේලනයේදී IMF වාර්තාව ලබලා දීලා මේ විවාදයක් දෙන්න කිව්වා. ඒ අනුව තමයි මේක අපිට ලැබුණේ. ඉතින් මම බැලුවා ඒ ගැන වචන සල්පයක් කතා කරන්න. පළමුවෙන්ම මුල්ලාසනේට මම කියන්න කැමතියි, මම කථානායකතුමාට මගේ කනගාටුව ප්‍රකාශ කරනවා මේ සභාවේ ඇති වුණේ සිද්ධිය පිළිබඳව. අපේ යුතුකමක් තියෙනවා මෙහෙම අවස්ථාවක මේ සභාවේ ගෞරවය ආරක්ෂා කළා අද තියෙන ප්‍රශ්න ගැන කතා කරන්න. බන්දුල ගුණවර්ධන මන්තුමා කිව්ව හැටියට අපි සියදාම එකතු වෙලා සකස් කරපු මූල්‍ය කලමනාකාර වගකීම් පනත ක්‍රියාත්මක කරා නම් අද මේ තත්ත්වේ නැහැ. ඒත් ඇත්ත වශයෙන්ම අද තියෙන්නේ වෙනස් තත්ත්වයක්. අද අපිට තියෙනවා දේශපාලන නොනගතියකුත් තියෙනවා, ආර්ථික නොනගතියකුත් තියෙනවා. මේ දෙකම දැන් සම්බන්ධ වෙලා තියෙන්නේ. මේ තියෙන ලිතේ පුණ්‍ය කාලයක් නැහැ. මේ තියෙන ලිසේ ආහාර අනුභව කිරීමටත් වෙලාවක් නැහැ. කොහොමවත් අද මේසේ තියෙන කැවුම් වලටත් අපිට රුපියල් 75ක් ගෙවන්න තියෙනවා. මන දන්න හැටියට උද්ධමනය 30%කට වඩා තියෙනවා. බාග්ලට 40%කට යන්න පුළුවන්. ගෑස් සිංගය තියෙනවා. විදුලි කප්පාදුව තියෙනවා. ඩීසල් පෙට්‍රල් හිඟය තියෙනවා. මේවා තමයි ජනතාවට බලපාන ප්‍රශ්න. අපි කොහොමද ජීවත් වෙන්නේ? තුන් වේලක් කන්න බැරි වෙනවා මේ අවුරුදු කාලේ. වේල් දෙකයි. එතනින් ඇති වෙන පීඩණයෙන් තමයි මේ උද්ඝෝෂණ ඇති වෙන්නේ. අපි ඒක මතක තියාගෙන ක්‍රියා කරන්න තියෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම මෙතනදී කාරණා දෙකක් තියෙනවා. එකක් තමයි දේශපාලන වනගතය. මේ ගැන මම කියන්න කැමති පළමුවෙන්ම තියෙන්නේ මේක ආරම්භ වුණේ ජනාධිපතිතුමාට පිටවෙලා යන්න කිය උද්ඝෝෂණය. දැන් ඊයේ ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කරා ඉවත් වෙන්නේ නැහැ කියලා. කොහොමද ජනාධිපතිතුමා එකවරමක් මේ සභාවට තියෙන්නේ වෙන වරමක්? ඒ තීරණ ජනාධිපතිතුමා ගන්න තියෙනවා. මම හිතන්නේ මේ රටේ මේ උද්ඝෝෂණයේ තියෙන අවස්ථාවේදී ජනාධිපතිතුමාගේ යුතුකමක් තියෙනවා ජනතාවට කතා කරන්න. තමන් යනවා නම් යනවා කියන්න, තමන් යන්නේ නැත්නම් යන්නේ නැහැ කියලා මොකද්ද ඇති කරන වැඩසටහන? මේ කොහොමද මේ ජනතාවට යම්කිසි සහනයක් දෙන්නේ කියලා සඳහන් කරන්න ඕනේ. අලුත් ඇමති මණ්ඩයක් තියෙනවා නම් ඒ අය මොකද්ද කරන්න කියලා ඒ වගකීම ඉෂ්ට කරන්න ඕනේ. ඒ ප්‍රකාශයෙන් පස්සේ මේ උද්ඝෝෂණ නැවතුනොත් එහෙනම් සාමාන්‍යයෙන් වැඩ කටයුතු කරන්න පුළුවන්. ඒත් උද්ඝෝෂණ නැවතුනේ නැත්නම් උද්ඝෝෂණ වැඩි වුණොත් එතකොට ජනාධිපතිතුමා යුතුකමක් තියෙනවා මේ ඔක්කොම පාර්ලිමේන්තුවේ පක්ෂ නායකයන් කැඳවලා ඒ අයගේ විරුද්ධ මත අහන්න. මම හිතන්නේ ඒ ක්‍රියාමාර්ගය තමයි දැන්ට ගන්න තියෙන්නේ. තුමත් ඉන්නේ කරන්න යන්නේ නැහැ කියලා හරි. මේක ජනතාවට කියන්නේ. මොකද අන්තිමට එතුමට ඡන්දෙ දුන්න ජනතාව මේ ගැන කියන්නේ. ඒ අය සතුටටපත් වුණොත්, සෑහීමටපත් වුණොත් ප්‍රශ්නේ එතනින් ඉවරයි. එතුමා ඒක නැත්තම් පක්ෂ නායකයෙක් කතා කරන්න. ඊළඟට තියෙන්නේ ඇමති මණ්ඩලය, අගමැති ඇතුළු කැබිනට් මණ්ඩලය. දැන් කැබිනට් මණ්ඩලය පත් කරන්න ඕනේ. මෙතෙක් කැබිනට් මණ්ඩලය නැහැ. මේ කැබිනට් මණ්ඩලය පත් කරාම දැන් මේ පැත්තෙන්ම සමහර අය ස්වාධීනව ඉන්නවා කියනවා. සමහර අය ස්වාධීනව ඉන්නේ නැහැ කියනවා. සමහර අය කියනවා මං ස්වාධීන වුණත් අරයා ස්වාධීන නැහැ කියලා. ඒ කමක් නැහැ. මේ කැබිනට් මණ්ඩලය පත් කරපු ගමන් තමන්ගේ වැඩපිළිවෙල ඇවිල්ලා මේ සභාවෙන් විශ්වාසයක් ලබා ගන්න. මං හිතන්නේ විශ්වාස භංගයක් නෙමෙයි. ඔබතුමන්ලා ඇවිල්ලා විශ්වාසයක් ලබා ගන්න. අනික සමහරට ඊට වඩා වෙනස් අදහස් තියෙන්න පුළුවන්. මොකද එතනින් තමයි වැඩ කරන්න පුළුවන්. තමගේ වැඩපිළිවෙල කියන්න මේ සභාවෙන් අහන්න. විශ්වාසය ඉල්ලන්න. විශ්වාසය තිබුණත් ඉදිරියට යන්න. විශ්වාසය නැත්තම් ඊළඟ පියවර අපිට ගන්න සිදු වෙනවා. ඉතින් මං හිතන්නේ වැඩි කාලයක් යන්න ඉස්සෙල්ලා එන ඊළඟ සතිය ආවේ ගමන් මේ කැබිනට් මණ්ඩල අධ්‍යයනයට පත් වෙන නිසා ඒ වැඩ කටයුත්ත කරන්න. තුන්වෙනිව පොලිසිය හමුදාව ඉන්නවා. මං කියන්නේ හමුදාව යොදවන්න එපා මෙතෙන්ට. ඒ තත්ත්වයට ඇවිල්ලා නැහැ. අපි ඉංග්‍රීසියෙන් කියනවා නම් the police is responsible of civil power. It's only if the civil power breaks down that the army is called. The civil power has not broken down in this country. ඒ නිසා හමුදාව යොදවන්න උවමනාවක් නැහැ. සිවිල් බලය කැඩුනා නම් එහෙනම් ඒ අවස්ථාවට ගන්න. ඉතින් සමහරු කියන ආණ්ඩුව මේ හමුදාව යොදවලා බලේ ඉන්න යනවා කියලා. සමහරු කියන හමුදාවට මේක බාර ගන්න කියලා. මම දන්න හමුදාව නම් ව්‍යවස්ථාවට විරෝධීව යන්නේ නැහැ. දවස් 52 අපි ඒක දැක්කා. ඒත් විශේෂයෙන්ම මේවා ගැන කතා කරන එක එක දේශපාලන අනික් අයට මම කියන්න කැමති, හමුදාව අන්න එහෙම සිද්ධියක් සිදු වුණොත් අපේ ඇමතුමා දන්නවා ආර්ථික ඉවරයි. හැම රටක්ම අපේ එක ගණදෙනු කරන එක නවත්තයි, ආධාර දෙන එක නවත්තයි, තියෙන එක ඊටත් වඩා ශීඝ්‍රයෙන් වැටෙන්න යනවා. එහෙනම් ඊළඟට තියෙන්නේ අපේ තියෙන ආර්ථික නොනගතය. ඒකේ විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තු වගකීමක් තියෙන 148 යටතේ මේ රජයේ මුදල්, පොදු මුදල් පාලනය කරන්නේ අපි, කැබිනට් මණ්ඩලය නෙමෙයි. අපේ ස්ථාවර නියෝග හැටියට අපි එක කැබිනට් මණ්ඩලයට දුන්නා. ඒත් කැබිනට් මණ්ඩලය අසාර්ථක වෙලා තියෙනවා මේ තත්ත්වයට එන්න. එහෙනම් අපි ඒ බලතල මේ සභාවට ගන්න ඕනේ. කොහොමද ගන්නෙ? අපිට කරන්න පුළුවන් අනික් පාර්ලිමේන්තු කරා වාගේ 148 යටතේ පාර්ලිමේන්තුවට පුළුවන් විශේෂයෙන්ම මේ රටේ තියෙන මුදල් පාලනය කරන යෝජනා ගේන්න. මම කියන්නේ විශේෂයෙන්ම අපිට තියෙන්නේ ඒ අනුව 148 යටතේ Public Finance Resolution on Parliamentary Control of Public Finance. ඒක අනුව රීති හදලා ඒක කැඩුවොත් ඒ අදාළ අයට ක්‍රියා කරන්න. එතකොට දැන් තියෙන මුදල් රෙගුලාසි ඒකට යටත් වෙලා ක්‍රියා කරන්න තියෙන්නේ. නැත්තම් මේ නිලධාරීන් දෙතුන් දෙනෙක් නිසානේ මේ ප්‍රශ්නේ ඇති උනේ. ඔබතුමාත් දන්නවනේ මේ සිදු නොවුන එක. ඉතින් මේක එතෙන්ට තියන්න බෑ. මහා බැංකුවට විතරක් තියන්න බෑ. දෙවෙනි එක අයි මතක තියාගන්න ඕනේ 41 43 ආය මේ ජනාධිපතිතුමාට තියෙන 40 තියෙන විධායක බලතල සීමා කළා තියෙනවා 43 එක යටතේ. මොකද the direction and control of the government of the republic is vested in the cabinet of ministers. එතකොට එතුමාගේ තියෙන විධායක බලය ඇත්ත වශයෙන්ම 43න් සීමා කළා. ඒ අනුව මහජන මේ රටේ පාලනය මෙහෙවීම අමාත්‍ය මණ්ඩලයට බාර දීලා තියෙනවා. අමාත්‍ය මණ්ඩලය පාර්ලිමේන්තුවට වග කියන්න තියෙනවා. එහෙනම් අපිට පුළුවන් මේ පාර්ලිමේන්තු යෝජනාවක් කරන්න. මේ අමාත්‍ය මේ ඇමති මණ්ඩලය මුදල් කටයුතු ගැන ක්‍රියා කරන රාමුව අපි මේ බලය දැන් ගන්න ඕනේ. මොකද ආණ්ඩුව ක්‍රියා කළා නැහැ. අපි මේ බලතල දෙක අරගෙන අපිට පුළුවන් ඊළඟට ඉදිරියට යන්න. මේ දෙකෙන් තමයි විශේෂයෙන්ම තියෙන්නේ. දැන් අපිට තියෙන කාරණා දෙකක් තියෙනවා. එකක් මේ ප්‍රශ්නේ ඇතුනේ කොහොමද කියලා බලන්න. ඒකට මම කියන්නේ තේරුම් කාරක සභාව දාන්න. රුපියල ඇයි රුපියල පා කරේ මේ විදියට? IMF සංවිධානයෙන් කිව්වේ නැහැ, කාලයක් අරගෙන කරන්න කිව්වා. මේ මූල්‍ය මණ්ඩලයේද මේක කරේ? කවුද කරේ? කැබිනට් මණ්ඩලයට කියන්නේ. මේක පාකිරීමක් නෙවෙයි, this is a devaluation. ඒකයි සිදුවෙන්. ඔයගොල්ලෝ කිව්වේ නැහැ. එහෙනම් කොහොමද කරන්නේ මේක? මේවා 130ක 40ක අඩු කිරීම කොහොමද කරන්නේ? 105කට වඩා කරනවනම් කැබිනට් මණ්ඩලයට එන්න ඕනේ. ඉතින් එහෙනම් ඔබතුමාගේ යුතුයකමක් තියෙනවා. මේක කවුද කරේ කියලා අපි හොයන්න ඕනේ. කවුද මේකට වග කිව්වේ? කවුද ගිහින්ගේ මූල්‍ය මණ්ඩලය කියන අපි දැනගෙන හිටියේ නැහැ කියලා. මූල්‍ය මණ්ඩලය ඒගොල්ලෝ කියනවා 230 දාන්න ඕනේ. මම හිතේ 235 යයි කමන්නේ. ඒකේ ප්‍රශ්නයක් නැහැ. මම හිතන්නේ මේ මැදතුමාලා වෙන මේකට. ඒ එහෙම කරන්න තිබුණේ තැන මේ මහා මේ රටේ ආර්ථිකය මේකෙන් නැති කරා. අන්න ඒ පුද්ගලයන් කවුද කියලා අපි දැනගෙන අපි පාර්ලිමේන්තුවෙන් දඬුවම් කරන්න ඕනේ. වෙන එකක් නැහැ. දෙවනුව තියෙන්නේ IMF එකට නොයන්න කියලා කවුද තීරණය කරේ? විශේෂයෙන්ම IMF වාර්තාවේ තිබුණැද්දි මේ ණය අපිට දරා ගන්න බෑ කියලා, unsustainable debt කියලා කවුද මේ බලධාරීන් කිව්වේ? කවුද ඒක කිව්වේ? නෑ මේක తాවකාලිකයි කියලා. මෙහෙම කරපුවා අපි හොයාගන්න ඕනේ. මං හිතන්නේ අපි යෝජනාවක් දෙන්න ඕනේ මේ මේ මෙහෙන් මේ වගේ තේරුම් කාරක සභාවක් කරන්න. අනික අද රජයේ ගිනුම් දිහා බලන 20 21 20 22 ඉංග්‍රීසියෙන් කියනවා නම් they have cooked the books. අපි දන්නවා මහජන බැංකුවෙන් ලංකා බැංකුවෙන් ජාතික ඉතිරි කිරීමේ බැංකුවලින් මේ මුදල් අරගෙන මම දන්න හැටියට the today the government overdraft is over 1 trillion rupees එවලේ ආදායම් පෙන්වන්න කියලා මුදල් ගන්නවා මේවා අපිත් බංකලොත් සමාගම් වල කරලා තියෙනවනේ ඒකනේ කරන්නේ ඉතින් මේ ගැන අපි විශේෂයෙන්ම හොයලා බලන්න ඕමනයි මොකද අද මොකද්ද වෙලා තියෙන්නේ අපි රිම් එකේ දුවන්නේ මහා බැංකුවේ රිම් එක මන් දන්නේ තව සතියක් එකමාරකට වඩා යන්න පුළුවන්ද කියලා ඉන්දියන් රිම් එක භාග වෙලාවට මැයි දෙවනි සතිය වෙනකන් යන්න ඒව නැති වුණාම දැන් ඉන්දියාවේ එන මුදල් නැති වුණාම කොහින්ද ඉන්ධන එතකොට මේ ඉන්ධනේ නැති කරන්න නම් ඉංගේ එක සැරේ නැව් හතරක් ගන්න ඕන ඒත් අපි දැම්මම ඉන්දියාවේ ඩොලර් මිලියන 500න් මං ඉතින් 250ක් විතර දැම්මම ඉඳ කරලා තියෙනවා තව නැවක් දවස් 18ක් ඉඳලා තමයි දැන් ගෙනෙන්නේ ඉතින් යන්න මේ 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 මේව කොහොමද සිදුුනේ කියලා තව අපිට තියෙනවා ජූලි මාසෙන් මෙතන සඳහන් කරා ඩොලර් බිලියන කාපව ගෙවන්න ඉතින් අපිට මැයි මාසෙ පස්සේ මුදල් නැහැ ඊයේ මොකද්ද ජූනි මාස වෙනකොට පුද්ගලික අංශයට වහන්න තියෙනවා පුද්ගලික අංශයට මුදල් නැති නිසා ඒ නිසා මේ වැඩ කටයුතු ගැන මේ වගකීම පාර්ලිමේන්තුව බාර ගන්න ඕනේ. ඒකෙන් පැනලා යන්න බෑ. මම කියන්නේ IMF සංග දැන් සාකච්ඡා ගෙනියනවා. අපිට එකක් කරන්න පුළුවන්. මේ සභාව රැස් වෙලා අපි ඒ ඉන්න 3 දෙනාට අපි සියලු දෙනාම අපේ අනුමැතිය දෙමු සාකච්ඡා ගෙනියන්න. එතකොට IMF එකේ කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. මේ ආණ්ඩුව ආවද ඒ ආණ්ඩුව ආවද ඔබතුමා අගමැති වුණාද ප්‍රශ්නයක් නැහැ. මේ සසෙක්ස් ආණ්ඩුව කියන්නේ ඒකට. ඒ පාර කාට හරි කතා කළා මාසයක් තුලදී අර කෙටුම්පත් වார்த்தාව ලබා දෙන්න කියන්නේ එතනදී අපිට පුළුවන් තීන්දුව කරන්න මේ සභාවට පුළුවන් දෙවනුව අපිට මුදල් නැහැ මම ලෝක බැංකුව එකත් කතා කරලා තිබුණා මේකට తాවකාලිකව ලෝක බැංකුවෙන් ආසියානු සංවර්ධන බැංකුවෙන් මුදල් දෙන්න ලෑස්ති මේ සාකච්ඡා ආරම්භ කරාම එහෙනම් අපි හොඳ හිතෙන් සාකච්ඡා ගෙනිලා එකඟ වෙන්න ඕනේ ඒ ගමන් අපි අනුමැතිය දෙමු ආණ්ඩුවට විශේෂයෙන්ම ගිහින් මෙතන මේ මේ වැඩ කටයුතු ආරම්භ කරන්න කියලා. ශාන්ත දේවරාජ් මැතිතුමා ලෝක බැංකුවේ වැඩ කරේ ඉන්ද්‍රජිත් කුමාර සාමි දන්නවා. එතනින් අඩු ගානේ ඩොලර් මිලියන 500ක් 600ක් මං හිතන්නේ අපි ඔළුව දැම්මොත් මෙහෙමුත් තව ඩොලර් 300ක් 400ක් අපිට හොයා ගන්න පුළුවන් වෙනවා. මං දන්නේ අයි මේ නිලධාරීන් හොයාගත් නැත්තේ කියලා වටපිට බැලුවොත් අපිට පුළුවන් කරන්න. ඉතින් මේ 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 දෙක අපිට ලබලා දෙන්න. ඊළඟට අපි ඉල්ලලා තියෙන අපිට සමුලුවක් ඕන නැවේ කන්සෝටියම් 2002 වගේ මේ සැරේ ඉන්දියාව චීන ජපානය දකුණු කොරියා යුරෝපීය සංගමේ වෙනත් රටවල් තියෙන ඇමරිකාව වගේ ප්‍රශ්නයක් නැහැ. ඒක ඒක අපි කරන්නට මම නම් කියන්නේ ඒකටත් ලෝක බැංකුවෙන් අපි ඉල්ලීමක් කරමු. අනික තියෙන ආහාර හිඟය. කොහොමද අපි ආහාර හිඟය නවත්තන්නේ? මේ පාර්ලිමේන්තුවට පුළුවන් සාක් පාර්ලිමේන්තුවට කතා කරලා අපි ගිහින් නියෝජ පිරිසක් ගිහින් ආණ්ඩුවට අමතර ඉන්දියාව පකිස්තාන බංග්ලාදේශයෙන් ඉල්ලන්න අපිට ආහාර දෙන්න අපි පස්සේම අවුරුදු 2කින් 3කින් ආපහු දෙන්නම් කියලා. Lend the food to us. We will return the food to you. අපිට ඒක ඉල්ලන්න පුළුවන්. මොකද ඉන්දියාවේ ජනගහණයෙන් අපේ ජනගහණය කියන්නේ 1.15%. චීනෙන් ගත්තත් ඒ වේ. ඉතින් මේ රටවල් වලින් තමයි කෑම තමයි අපිට පුරුදු. අපි මේ රටවල් වලින් ඉල්ලගම්මු. ඇත්ත වශයෙන්ම අවුරුද්දකට කෑම ඉල්ල ගන්න මේ අපිට කරන්න පුළුවන් ඒවා මේ සභාවට අනික සහන අයවැය මේ තියෙන අයවැය අරගෙන වාඩි වෙලා වෙනම සභා කොමිටියක් දාලා මේ මේ අයවැය ඌමනා නැති හැම එකක්ම ඉවත් කරලා සහන වැඩි කරලා කොහොමද සහන දෙන්නේ කියලා කියන්නේ මේවා කරන්නේ මල්ලක් දුන්නා කියලා බේරෙන්න බෑ ගමට යන්න බෑ මේක දෙන්න තියෙනවා එච්චරයි මම කියන්නේ ඒ ඒ ඒ එක්කම අපේ බැංකු බැංකු ආරක්ෂා කරන්න මූල්‍ය සමාගම් ආරක්ෂා කරන තව තේරුම් කාරක සභාවක් දාන්න.
අර විතුපාක වැත්තෝ ඔබතුමාට වෙන් කරපු වෙලාව නම් අවසానයි.
මම තව ටිකක් ගෙනියනවා අනික් කයගෙන් හොයාගන්න. මේ මේක මේක විශේෂයෙන්ම ඒ ඒ සභාව දාලා අපයට බාර ගන්න කියන්නේ මේ බැංකු වල වැඩ කරපු අය මෙතන ඉන්නවා. ඊළඟට අපි ගිය පාර්ලිමේන්තුවේ කතා කරා පාර්ලිමේන්තු අයවැය කාර්යාලය පාර්ලිමේන්තු බජට් ඔෆිස්. ඒක පටන් ගන්න. ඒක කරා නම් මෙයට අපි ඔක මේ රවට්ටන්න තිබුණ ඒක කරන්න සුමන්දන් මන්තුමා එක්ක ඔක්කොම කරුණු තියෙනවා එතුමට කතා කරලා මේක අරගෙන අපි ක්‍රියාත්මක කරමු ඊළඟට මම තව එකක් කියන්න කැමතියි. විශේෂයෙන්ම රාජ්‍ය මූල්‍ය කොමිටියෙත් බලතල තව වැඩිපුර දෙන්න, ශක්තිමත් කරන්න. කෝ PSC ඒ දෙකටමත් බලතල දෙන්න. මම ආදායම් වැඩි කිරීමේ ක්‍රම හා විදි කොමිටියක් දාන්න, වේද ඇන් මීන්ස් කොමිටි. ඒක පුළුවන් අපිට දාගෙන ක්‍රියාත්මක කරන්න. දක්ෂයා ඉන්නවා මේව ගෙනියන්න. අපි වෙන මොකක්වත් ඉල්ලන්නේ නැහැ. ඊළඟට විශේෂයෙන්ම මම එකක් කියන්න කැමතියි. මේ 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 වැඩ කටයුතු පිළිබඳව අපිට ඊළඟ තියෙනවා මේ ඩෙට් මැනේජ්මන්ට් ප්ලෑන්, ණය පාලනය කිරීමේ වැඩසටහනක් ගේන්න. මේ ඔක්කොම බලය අපි පාර්ලිමේන්තුවට ගමු. මොකද කැබිනට් මණ්ඩලයෙන් මේක සිදු වුණේ නැහැනේ. ඔබතුමන්ලත් කැබිනට් මන්ත්‍රීට මෙහාට එන්න. මම එකක් ඉල්ලනවා. මම දන්නවා අගමැතිතුමයි සභානායකතුමයි මේකට එච්චර කැමැත්තක් දැක්වුවේ නැහැ. ඒත් මම කියන්නේ අධීක්ෂණ කොමිටි 20 පත් කරන්න. මෙතන ඉන්නවා මන්ත්‍රීවරු ගණනාවක්. එයාට අවස්ථාව දෙන්න මේක සම්බන්ධ වෙන්න. ඕනනම් හැම කොමිටියටම අපි දෙන්නම් බහුතරයක් ආණ්ඩු පක්ෂයේ. ප්‍රශ්නයක් නැහැ. සභාපතිකම් 20ක් තියෙනවා නම් මං හිතන්නේ විපක්ෂයට 3-4ක් හරි අරගෙන මේවා කරන ඉතුරු ටික දෙන්න. මම අහන්නේ ඇයි තමන්ගේ පසුපෙළ මන්ත්‍රීවරු දැනට අවිශ්වාස කරන්නේ? ඇමතිවරුන්ට විරුද්ධවයිද කියලා. මෙතන ඉන්නවා අපි පරණ අය. අපිට කමක් නැහැ මේ පාර්ලිමේන්තුව දෙලා මේකට මූණ දෙන්න. අලුතෙන් 70ක් 80ක් තියෙනවා. මං හිතන්නේ ඒකෙන් විපක්ෂයේ ඉන්නේ 10ක් විතර. මෙතන සජ්ජවේ ඉන්නේ දෙන්නයි. මෙතන ඉන්නවා තව කීප දෙනෙක් 10ක්වත් නැහැ. ඉතුරු 60-70 ඉන්නේ ආණ්ඩු පැත්තේ. මොකද්ද ඒගොල්ලෝ වෙලා තියෙන්නේ? ඇවිල්ලා දේශපාලනය කළා, අලුතෙන් ඇවිල්ලා දුක හිතෙනවා. දැන් එයාට තමයි ගෙවල් වටලා කෑ ගහන්නේ. අවුරුදු දෙකක් ඉඳලා මොකක්වත් ලැබිලා නැහැ. මේ විදිහට ගියොත් අවුරුද්දෙන් ගෙදර යන්න වෙයි. ඇයි ඇයි මේක මේ මේ හැමතිවට විශ්වාස කරන්නේ නැතුව නිලධාරීන්ට බාර දුන්නා මේ ටික. නිලධාරීන් ඔක්කොමලා බිල්ලට දුන්නා. මම කියන්නේ දැන් අපි රැස් වෙලා අපි ඉල්ලමු ඒකපත් කරන්න. අපි හැම එකටම දෙන්නම් ආණ්ඩුවට බහුතරයක්. තමන්ගේ මන්ත්‍රීවරු විශ්වාස කරනවා නම් ඉදිරියට යන්න. මම දන්නවා මේ පසුපෙළ මන්ත්‍රීවරු ගණනාවක් මේකට කැමති. එයාට බාර දෙන්න. එයාගේ දැනුමෙන් ප්‍රයෝජන ගන්න. මෙන්න මේ වැඩ කටයුතු අපි කරනවා නම් අපිට අවස්ථාව ලැබෙනවා. ඇත්ත වශයෙන්ම රටට මොකක් හරි පාර්ලිමේන්තුවෙන් කරන්න. ඒත් පාර්ලිමේන්තුව හැටියට අපි එකතු වෙන්න ඕනේ. පාර්ලිමේන්තුවට ක්‍රියා කරන්න ඕනේ. ඉතින් විශේෂයෙන්ම මම එකක් කියන්න කැමතියි. මේ ඔක්කොම කරන්න අපි අද පටන් ගමු. ඇයි අපි 11 වෙනිදාත් අපි රැස් වෙමු? මේක වැදගත් නම් ඇයි 11 වෙනිදා අපි රැස් වෙන්නේ නැත්තේ? මේ සමහර යෝජනා එද මේව කරන්න පුළුවන්. IMF එකේ යන්නේ නිලධාරීන්ට බලය දීලා එකඟ වෙන ඒවා. අනික අපි කතා මේ සතියන්තයේ ඕනනම් මම ලෑස්ති කැමති අය එක්ක අපි ඔක්කොම එකඟ වුණත් වාඩි වෙලා කරන්න. ඉතින් මම ඇමතිතුමා කියන්න අපේ සභානායකතුමාටත් අනික් අයටත් මෙතනින්ුත් කියන්න අපි සෞන්දර්යස් වෙමු. අපිට ඕන යෝජනා ගේමු. අපි සාකච්ඡා කරමු. ඒවා සම්මත කරගමු. අපිට තියෙන්නේ ස්ථාවර නියෝග අත්විටවන එක විතරනේ. ඒක මතක තියාගන්න. මොකද මිනිස්සු හිතන්නේ මේ ජනතාව හිතන්නේ දොස් කියන්න බෑ. මේ පාර්ලිමේන්තුව මොකක් කරන්නේ කතා කරනවා විතරයි කියලා. සිංහල අවුරුද්දට ගමට යන්න බැරිනේ මේක උඩ. ඒත් අපි සමුදා රැස් වෙනවනะ. ඒ වැඩ කටයුතු කළා ඕන්න අඟහරුවද මන් දන්නේ පුළුවන්ද නැද්ද කියලා මේ නිලධාරීන්ටත් තියනවා යන්න. ඒත් ඒ කළා ආපහු ඊළඟ සමුදා අපි රැස්සෙමු. අඟහරුවද වෙනකන් ඉන්නේ නැතුව ඒ වැඩ ටික ඉතලේ විවර කරමු. කැබිනට් මණ්ඩලයේ ප්‍රකාශයක් කරන්න විශ්වාසයක් ඉල්ලගන්න. මේ මුළු පාර්ලිමේන්තුවට බාර දෙන්න. විශේෂඥයන් ගේන්න පුළුවන්, අනික් අය ගේන්න පුළුවන්. මොකද්ද උනේ? නිලධාරීන් 3 දෙනෙක්ට බාර දීලා ආණ්ඩුවත් ඉවරයි, රටත් ඉවරයි, ආර්ථිකයත් ඉවරයි. ඒ නිසා අපි මේ අවස්ථාවේදී මේ ක්‍රියා කරන්නේ නැත්නම් මිනිස්සු ඇපිලා පන්නලා දායි. අපිට ආපහු ඉන්න ඉඩ දෙන්නේ නැහැ. මොකද එදා අපි මතක තියාගන්න ඕන. එදා මේ විශේෂයෙන්ම දැන් අවුරුදු 400කට ඉස්සෙල්ලා ඉංගලන්තේ පාලනය කරපු රජතුමා ඉවත් කරලා පාලනය කරපු ඔලිවර් ක්‍රොම්වෙල් මහත්මයා අර අලකේශ්වර වාගේ පාලනය කරා. පාර්ලිමේන්තුවෙන් වැඩ කටයුතු සිදු වෙන්නේ නැති නිසා කිව්වා "You have sat too long for any good you have been doing lately. Depart, I say, and let us have done with you. In the name of God, go." අපි ඒවා කියන්න වැඩක් නැහැ. අපිට පුළුවන් වැඩ කරන්න. So let us all act immediately. And give whatever relief we can give to the people. In this trouble, we are together. We are not separate. Right? So therefore, we have to work together. Let's start talking today. Let's start talking over the weekend. We are all available. And let's meet on Monday to see the positive steps the parliament can take. Because the government is not going to act. There won't be a government over the weekend. But we can do some of the work. We can run this through the oversight committees. We can run it through the other committees. Ape sabana ekathumatena manke dangmat idila balanna ape adikshana committee patran me mantri randuwe patthinu tillana et api lasti saakatcha kala mage pradhana illima api saunda rasvemu me samara yojana apita saakatcha kala kriyaatmaka karanna pulan aniko aarambha kala ita passe singala avurudden passe api ilanga saunda aarambha karana ekay man kiyanna kemathi api metana gaha ganna wadanne apita ekathu vela wadak karanna thiyena එහෙනම් මේ කාලෙ දුන්නොත් අපි ඒක කරන්න
ස්තුතියි. ස්තුති ගරු හිටපු අගමැතිතුමාට මීළඟට ගරු නාලක ගොඩහේවා අමතුමා උතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා. ගරු විජේදාස රාජපක්ෂ අමතුමා
පැහැදිලි කිරීමක් කරගන්න. ගරු සභාපතිතුමනි අපේ හිටපු ගරු අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ අමතුමා අද මේ ප්‍රශ්නේ විසඳීම සඳහා උත්සාහ දරන්නේ යම් යම් යෝජනා රාශියක් ඉදිරිපත් කළා. මේ අවස්ථාව වෙන විටත් අපි මෙහි පාර්ලිමේන්තුව ඇතුලේ වාද විවාද කරමින් සිටියේදී එළියේ තිබෙන්නේ ගිනි ගන්නා තත්වයක්. මේ වගේ අර්බුදකාරී තත්වයන් ඇති වුණාම ලෝකේ අනෙකුත් ප්‍රජාතන්ත්‍රවාදී රටවල් බොහෝ අවස්ථාවලදී ඒ වගකීම අරගෙන තිබෙන්නේ පාර්ලිමේන්තුව. හිටපු ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා දැන් මම ඔබතුමාට අහන්නේ ලෝකේ මේ වගේ අර්බුද තිබිච්ච රටවල් සෑම අවස්ථාවකදීම ඒකේ වගකීම බාරගත්තේ පාර්ලිමේන්තුව. විශේෂයෙන්ම වැඩිම වගකීමක් ඉෂ්ට කරේ ඒ පාර්ලිමේන්තුවල කථානායක. දැන් අපේ පාර්ලිමේන්තුවට මමත් අන්තර්වාර කැබිනට් මණ්ඩලයක් පිළිබඳව යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. කෙනෙකුට ඊටත් වඩා හොඳ යෝජනා ඉදිරිපත් කරන්නත් අවස්ථාවක් තියෙනවා. නමුත් අපේ පාර්ලිමේන්තුවේ ගරු කථානායකතුමාගෙන් ඒ වෙන්න ඕන වගකීම ඉටු වෙන බව පේන්නේ නැහැ. ඒක නිසා මේ පාර්ලිමේන්තුව සුපුරුදුසේ අවලාද කරගන්න වාද විවාද කරගන්න ආයතනයක් බවට දිගින් දිගටම පත්වීම තුළ ජනතාවගේ ප්‍රකෝපකාරී තත්ත්වය එන්න වැඩිවීමක් තියෙන්නේ. ඒක නිසා මම ඔබතුමාගෙන් ප්‍රශ්න අහන්නේ මේකට මේ පිළිබඳ අදහසක් සභාවට දෙන්න කියලා.
එකගතාවයකට ආවා අද සභාව මෙහෙවන ආකාරයේ දැන. ඒ නිසා ඒ අතරතුර විශාල වෙනසකට භාජනය කරන්න එපා. අපි වේලාවත් අඩු කරන්න තීරණය කරා දැන් මොහොතකට ඉඳලා පක්ෂනායක රැස්වීමේදී. ඒ නිසා දෙපාර්ශවයටම තමන්ගේ කතිකයන්ගේ කාරණාවල් ඉදිරිපත් කරන්න අවස්ථාව දෙන්න ගරු මන්ත්‍රීතුමාලා ඕන දෙයක් යෝජනා කරපුවා ගැන කථානායකතුමා සියලු දෙනාවක් ඇඳලා කතා කරන්න පක්ෂනායක කමිටුවේදී තීරණය කරා. එහෙම නැතුව අපි එක එක විට කතා කරන්න පටන් ගත්තොත් අද සභා වාරයත් මේ හිටපු අගමැතිතුමා කියපු විදිහට මේ වෙන මාර්ගයක යන්නේ. ඒ නිසා ඔබතුමා පිළිවෙලට ගමන් කරනවා නම් හොඳයි, පිළිවෙලට ගමන් නොකර. Yes, yes. But you, why don't you ask the question when you are speaking?
අර ඉරාණ වික්‍රමරත්න මහත්මයා.
ඒක තමයි ප්‍රශ්නයක් අහන්න. හිටපු අගමැතිතුමා යෝජනා කළා මේ ප්‍රශ්නේ බොහොම උග්‍ර නිසා සඳු දට පාර්ලිමේන්තුව නැවත කැඳවලා අපිට මේක මොකක් හරි තීරණ වලට එන්න පුළුවන්ද කියලා ඔබතුමාගේ අදහස දැනගන්න ඕනේ.
I mentioned just now the party leaders met. I'm sorry that the honorable Ranil Wickremesinghe is not included in the party leaders meeting. It's up to you all. If you all propose, we won't object. Now that is another matter. Let us not argue on that. If the speaker wants to summon the leaders or whoever he wants to summon on Monday, we will participate. But Parliament has been adjourned for the 19th. It has been already done in the morning. Honorable Iran Vikram, you can't reverse.
He asked you to reconsider.
No, you can't reverse. Don't try to reverse and violate. But if the Honorable Iran Vikram is proposing something, if you are agreeable, if the speaker is available, agreeable, we'll come. It doesn't have to be that Parliament sits. It doesn't have to be Parliament sits.
You agree, we will all go and ask for Parliament on Monday.
No, not Parliament on Monday. Parliament will be on the 19th. If you all want to meet, we also all can come and meet whoever is interested. There is nothing to stop that. Parliament, Parliament is sitting, Parliament has not been dissolved. So, Honorable Speaker can summon a meeting, whoever he wants, and we'll attend. Then we'll give the necessary cooperation, don't worry.
විජේදාරාජපතිතුමා මොකද ඉදිරි ප්‍රශ්නේ ඔබතුමායි
ගරු සභාපතිතුමනි පාර්ලිමේන්තුවේ පක්ෂනායකතුමන්ලා එකතු වෙලා පාර්ලිමේන්තුවේ වැඩ කටයුතු පහසුවෙන් ගෙන යාම සඳහා ක්‍රමවේදී හදා ගැනීම පිළිබඳව ගැටලුවක් නැහැ හැබැයි මේ පක්ෂනායකයෝ ගිහිල්ලා යම් දේවල් වලට එකඟුණයි කියලා මහජන නියෝජිතයෝ විදිහට අපි මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා මහජනතාවගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරන එක වළක්වන්න සභානායකටවත් පක්ෂනායකින්ටවත් අයිතියක්
නැහැ.
ඒක නිසා එහෙම මන්ත්‍රීවරුන්ගේ කටවල් වහන්නෙම ලෑස්ති වෙන්න එපා මේකේ.
නාල ගොඩේව මැතුමා ඔබතුමා කතා.
පකර්පුනි සමන් කියනවා. තම කාගේවත් කටවල් වහන්න අත ඉස්සුවේ නැහැ. ඇමතිකමක හින්න කාලෙත් අත ඉස්සුවේ නැහැ. ඇමති කාලයක් නැති කාලෙත් අත ඉස්සුවේ නැහැ. ඇමති කාලවල අත උස්සලා හැසිරෙච්චි ආකාරයේ මතකයි. මේ ස්වභාවයේම වර්තා තියෙනවා. ඒ නිසා තමුන් දැන් තමුන්ට ඕන දේ විතරක් කරන්න බෑ පාර්ලිමේන්තුවක සභාවෙන් ඔබතුමාත් කරපුවා අපි දන්නවා ඔබතුමා නොකරපුවා නෙමෙයි ඔබතුමා කරපුවා අපි දන්නවා ඒක වෙනම දෙයක් අපි කවුරුවත් ඔබතුමා හෝ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ අයිතිවාසිකම් යටපත් කරන්නේ නැහැ යටපත් කරන්නේ යෝජනා කරපු වෙලාවේ සභා වාර්තාව කියවලා බලන්න මීලං කතිකයට දෙන්න කරපුවා
ගරු දිනේෂ් ගුණරත්න මැතිතුමා ඔබතුමාට මේ අවස්ථාව තියෙනවා ගරු දිනේෂ් ගුණරත්න මැතිතුමා
අපි මේ වෙලාවේ කතා කරන්නේ මේ රටේ තාමත්ම විශාල ආර්ථික හා දේශපාලන අර්බුදයක් තියෙන වෙලාවක. අත් වශයෙන්ම පාර්ලිමේන්තුවේ ඉන්න 225ම විපාකීකය ජනතාවගෙන් කොටසක් අරගල කරන වෙලාවක. ඒ නිසා අපි කතා කරනකොට මේ පාර්ලිමේන්තුවට පමණක් නෙවෙයි මේ රටේ සාමාන්‍ය ජනතාවටත් මේ අවස්ථාවේ අපි මුහුණ දීලා තියෙන ප්‍රශ්නය ගැන සරලව කියලා දෙන්න ඕනේ කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ නිසා කාලය ඉතාමත්ම සීමිත නිසා මම කරුණු කීපයක් ගැන පමණක් කතා කරන්න කැමතියි. අපි මේ වර්තමානයේ මුහුණලා දීලා තියෙන තත්ත්වය කුමක්ද කියන කාරණය ජනතාවට තේරුම් ගන්නට. අපි මේ IMF වාර්තාව ගැන කතා කරනකොට මුල් අසනාරුඩ මන්ත්‍රීතුමනි මේ වර්තමාන අර්බුදය ගැන අපිට විග්‍රහ කරන්න පුළුවන් ක්‍රම රාශියක් තියෙනවා. දර්ශක රාශියක් තියෙනවා. මේ දර්ශක අතරින් මම හිතන අපිට වැදගත් දෙකක් තමයි අපේ රටේ මේ වෙලාවේ තියෙන අයවැය පරතරය, බජට් ඩෙෆිසිට් එක, එහෙමත් නැත්නම් ඊට අමතරව ගෙවීම් ශේෂය, බැලන්ස් ඔෆ් පේමන්ට් ඩෙෆිසිට් කියන එක. බැලන්ස් ඔෆ් පේමන්ට් කියලා කියන්නේ විදේශ මුදල් රට තුළට ගලා යෑම හා රට පිටතට ගලා යාම අතර තියෙන පරතරය. මගේ කතාව මම සීමා කරනවා මෙන්න මේ ගෙවුම් ශේෂයට පමණක් තියෙන කාලයේ සීමාව නිසා. අපි දන්නවා අපිට රටක ගෙවීම් ශේෂයේ හිඟයක් තිබුණොත් හැමතිස්සෙම ඕනෑම රටකට සිද්ධ වෙනවා විදේශ ණය ලබා ගන්නට. ගෙවීම් ශේෂයේ අතිරික්තයක් තිබුණොත් අපිට ඒක පුළුවන් විදේශ සංචිත වශයෙන් පාවිච්චි කරන්න. අපි මේ කලාපයේ අනෙක් රටවල විදේශ සංචිත පහුගිය කාලේ විශාල වශයෙන් වැඩි වුණා කියලා උදාහරණ කියනකොට අත් වශයෙන්ම වෙලා තියෙන මේ රටවල මේ වගේ ගෙවුම් ශේෂයේ අතිරික්තයක් තිබෙනා එකයි. අපිට රටකට විදේශ මුදල් එන මාර්ග හා යන මාර්ග මොනවද කියන කාරණේ මම පොඩ්ඩක් පැහැදිලි කරන්න කැමතියි. සරල උදාහරණයක් අරගෙන අපි ගමු අපිට කොවිඩ් වගේ තත්ත්වයක් තිබුණ නැති 2018 වෙනි වසරක්. මොනවද අපිට රටට මුදල් එන මාර්ග? ඒ වසර ගත්තාම බාණ්ඩ අපනයන ඩොලර් බිලියන 11. සේවා අපනයන, ඒ කියන්නේ සංචාරක ව්‍යාපාරයේ, IT ඉන්ඩස්ට්‍රි එක, විදේශ සංචිත විදේශිකයන්ගෙන් එන ප්‍රේෂණ ශ්‍රමිකයන්ගෙන් වගේ ගත්තාම ඩොලර් බිලියන 11. විදේශ ආයෝජන බිලියන 1ක්. මේවා ගත්තාම සාමාන්‍යයෙන් ඩොලර් බිලියන 23ක් විතර රට ඇතුළට එනවා. රටින් මුදල් යන මාර්ග මොනවාද කියලා බැලුවාම බාණ්ඩ ආනයනය ඩොලර් බිලියන 20ක් විතර, විදේශ ගෙවීම් හා ප්‍රේෂණ තව ඩොලර් බිලියන 1ක් විතර, ණය ගෙවීම් ඩොලර් බිලියන 4ක් විතර, සාමාන්‍ය ඩොලර් බිලියන 25ක් විතර වගේ වෙනවා. ඒ කියන්නේ පැහැදිලිවම මේ ගෙවුම් ශේෂයේ වසරකට ඩොලර් බිලියන 2ක පමණ පරතරයක් තිබෙනවා. මෙන්න මේ නිසා තමයි ගරු මුල් අසනාරුඩ මන්ත්‍රීතුමනි අපි පහුගිය දශකයේ දිහා බැලුවාම දිගින් දිගටම සෑම වසරකම ඩොලර් බිලියන 2ක පමණ ප්‍රමාණයක් හිටපු රජයන් විසින් ණය වශයෙන් අරගෙන තිබෙනවා. දැන් අපි ණය ගැන කතා කරනකොට අපිට ණය වර්ග දෙකක් තිබෙනවා. එක ණය වර්ගයක් තමයි දේශීය ණය. අනෙක් ණය වර්ගය තමයි විදේශීය ණය. මේ දෙකෙන් මම හිතන්නේ අපි වර්තමානීන තත්ත්වයේ දිහා බැලුවාම වඩා භයානක වන්නේ විදේශ ණය. අද අපි මුහුණ දීලා තියෙන්නේ මේ විදේශ ණය ගෙවා ගන්න බැරි අර්බුදයකට තමයි IMF වාර්තාවෙත් කියන්නේ. දැන් අපි විදේශ ණය
දිහා බැලුවාම ඒක ප්‍රශ්නයක් වෙන්නේ ඒක දල ජාතික නිෂ්පාදනයට සාපේක්ෂව කොතනද තියෙන්නේ කියන එක. මොකද ලෝකේ හැම රටක්ම ණය ගන්නවා. ඉතින් අපේ රටේ මේ විදේශ ණය දල ජාතික නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් වශයෙන් බැලුවාම 2004 වාර්තා 49% විතර වුණා. ඊට පස්සේ මේක ක්‍රමක්‍රමයෙන් උච්චාවචන වෙන්න පටන් ගත්තා. 2014 32% අඩු වුණා. ඒක මම කියන්නේ හොඳ තත්ත්වයක්ම කියලා. මොකද ඒ කියන්නේ අනික් ණය දේශීය ණය වැඩි වෙලා කියන එක. 2019 43% දක්වා වැඩි වෙලා තිබුණා. මේ වෙන විට සාමාන්‍ය 46% පමණ වෙන තත්ත්වයකට ඇවිල්ලා තිබෙනවා. ඉතින් මේ මේ ණයවල තියෙන වර්ග කීපයක්. මේ අතර තියෙනවා ද්විපාර්ෂික ණය, ඒ අතර තියෙනවා බහුපාර්ෂික ණය, ඒ වගේම තියෙනවා පොලිය වැඩි කෙටි කාලීන ණය. අපි කියනවා ඒවට වාණිජ ණය කියලා. ඒත් ඔෂම කියනනම් අපිට මෑත කාලයේ තිබෙන ප්‍රශ්නේ ප්‍රධාන වශයෙන් ඇති වෙලා තියෙන්නේ මේ ණය වර්ග අතරින් මේ කියන මේ කෙටි කාලීන එහෙම නැත්නම් වාණිජ ණය නිසා. අපි කියනවා සාමාන්‍යයෙන් ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර තමයි මේ වාණිජ ණය ප්‍රධාන වශයෙන් වෙන්නේ. මේ ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර මේ දවස්වල හුඟක් අපි කතා කරන අපි පටන් ගත්තේ 2007 විතර. 2009 ඉඳලා 2000 අපි හැම වසරකම වගේ ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර නිකුත් කරලා තියෙනවා. 2009 ඇමරිකාන් ඩොලර් මිලියන 500ක විතර පටන් අරගෙන ක්‍රමක්‍රමයෙන් වැඩි වෙලා 2009 2014 කාලය තුල ඇමරිකාන් ඩොලර් බිලියන 5ක් අපි ණය රන් තියෙනවා මේ කෙටි කාලින් ණය. මේවා අධික පොලියකට ගන්න ණය සායමනේ 6% 7% අතර කාලේ වගේ. ඊට පස්සේ 2015 2019 කාලය තුලත් සෑම වසරකම වගේ මේක දිගින් දිගටම කෙරීගෙන ගියා. මේ වසර පහක කාලය තුල මේ ජාත්‍යන්තර ස්වෛරී බැඳුම් කර බිලියන 12.5ක් අරගෙන තිබෙනවා. එතකොට දැන් මෙතන මේ රජයන් දෙකම අරන් තියෙනවා හේතු සාධක ඇතුව. ඒ දෙකටම තර්ක තියෙනවා මොනවටද ගත්තේ කියලා. කෙසේ වෙතත් දැන් ප්‍රශ්නේ වෙලා තියෙන්නේ මේ වාණිජ ණය කෙටි කාලීන වාණිජ ණය ප්‍රතිශතය මේ වන විට 47% විතර වගේ ඉහළට ගිහිලා තියෙනවා. මේවා අධික පොලියකට ගන්න සාමාන්‍ය
7%
එතකොට අපි මේ ණය ගෙවන එක ගැන කතා කරාම මේක ඉතාමත්ම වැදගත් කාරණයක් මුලාසුනට මන්ත්‍රීතුමනි 2009-2014 කාලේ මේ රට විදේශ ණය ගෙවලා තියෙනවා ඩොලර් බිලියන 9ක් විතර. ඊළඟ 2015-2019 කාලේ මේක ඩොලර් බිලියන 15ට ඉහළ ගිහිලා තියෙනවා ඉතුරු වසර පහ තුල. දැන් මේ අපිට ඊළඟට 2020 පටන් ගත්ත අවුරුදු පහතුල 2020-2024 කාලේ ඩොලර් බිලියන 25 තාමත්ම විශාල මුදලක් අපිට ගෙවන්න වෙනවා. ඒ කියන්නේ වසරකට ඩොලර් බිලියන 5කට වඩා අපිට විදේශ ණය ගෙවන්න සිද්ධ වෙනවා. මේක ඉතාමත්ම භයානක තත්ත්වයක්. මුලසුනට මම බොහොම කෙටින් ඉවර කරනවා. මට මේ කියන්න දෙන්න නැත්නම් මේක තේරුමක් නැහැ කියන කතාව. දැන් අපිට දැන් ඇති වෙලා තියෙන තත්ත්වය මොකද්ද? දැන් මේ ඩොලර් බිලියන 5ක් විතර අපි කියනවා අවුරුද්දකට විදේශ ණය ගෙවන්නට ඕනේ කියලා. මම මුලින් පෙන්නවා මූලාසනාරට මන්ත්‍රීතුමනි අපිට හැම අවුරුද්දකම වගේ තියෙනවා කියලා ඩොලර් බිලියන 2ක් විතර ගෙවුම් ශේෂ හිඟියක්. ඒ සාමාන්‍ය තත්ත්වයක් යටතේ. නමුත් වර්තමානයේ 2020-2021 වර්ෂ දිහා බැලුවම මේ කොයි තත්ත්වෙ නිසා මේක අසාමාන්‍ය තත්ත්වයක් කියලා තියෙනවා. සංචාර ව්‍යාපාරය කඩා වැටිලා ඊළඟ මෑත කාලේ විදේශ ප්‍රේෂණ අඩු වෙලා වෙළඳ මේ ගෙවුම් ශේෂය සාමාන්‍ය වසරකට ඩොලර් බිලියන 4කට විතර ඉහළ ගිහිලා තියෙනවා. ඒතර ඊට අමතරව වසරකට අපිට ඩොලර් බිලියන 5ක් ගෙවන්න වෙනවා නම් ඒ කියන්නේ වසරකට ඩොලර් බිලියන 9ක පමණ පරතරයක් තිබෙනවා. මෙතනදී අපේ රටේ ජනතාව තේරුම් ගන්න ඕන කාරණය තමයි මේක මේ එක අවුරුද්දක් IMF එකට ගිහිල්ලා කාගෙන් හරි ණය කරගෙන විසඳන්න පුළුවන් ප්‍රශ්නයක් නෙවෙයි. මුල්ලාසුනාරුගේ මන්ත්‍රීතුමනි හැම අවුරුද්දෙම මෙතෙන් පටන් ඉදිරි කාලය තුර වසරකට ඩොලර් බිලියන 9ක් විතර ප්‍රමාණයක් එකතු වෙනවා. ඒ නිසා තමයි මේක ඉතාමත්ම බරපතල ප්‍රශ්නයක් වෙන්නේ. අද අපි කතා කරන මේ සියලුම විසඳුම් මැද්දේ අපි මතක තියාගන්න ඕන කාරණේ තමයි මේක විසඳන ආණ්ඩුව මොකක් වුණත් වර්තමාන ආණ්ඩුව වේවා, බාරකාර ආණ්ඩුවක් වේවා, අන්තර්කාලීන ආණ්ඩුවක් වේවා, මේ මොන ආණ්ඩුවට හෝ විසඳුමක් සොයාගන්න සිද්ධ වෙනවා සෑම වසරකම මෙන්න මේ පරතරය පියවා ගැනීම සඳහා. අන්න ඒ සඳහා තමයි අපි මේ පාර්ලිමේන්තු තුල කෙටි කාලීන දිගු කාලීන විසඳුම් කතා කරන්නේ. අවාසනාවකට වගේ මට වෙලාව නැහැ ඒව ගැන කතා කරන්න. නැවත අපි තේරුම් ගන්න ඕනේ දා මෙන්න මේ බරපතල ප්‍රශ්න අපි විසඳුවේ නැත්නම් අපි මොන විප්ලව කරත් අපේ අනාගතය ඉතාමත්ම අඳුරේ.
බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු එස් සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 20ක කාලයක් තියෙනවා.
கௌரவ தலைமைதாங்கும் உறுப்பினரவர்களே, இன்று இந்த நாடு பொருளாதாரத்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற இந்த நேரத்திலே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்ற அடிப்படையில்தான் இன்று இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவியை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பிலான விவாதங்கள் நடைபெறுகின்றன. மிக முக்கியமாக நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. காரணம், இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளியலாளர்களை மதிக்காமல், பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில் திட்டமிடாமல், அரசாங்கத்தினுடைய எதேச்சாதிகார தன்மைகள் காரணமாக இந்த அரசனுடைய பொருளியல் கொள்கைகள் புறந்தள்ளப்பட்டு இராணுவ தளபதிகளும் ஓய்வு பெற்ற இராணுவ படையினரும் அமைச்சுக்களிலே நியமனம் வழங்கப்பட்டு ஒரு இராணுவ ரீதியான சிந்தனைக்குள் இந்த நாடு கொண்டுவரப்பட்ட காரணத்தால் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. அதைவிட கடந்த காலங்களில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட 70 ஆண்டுகால யுத்தத்தை காரணம் காட்டி ஆயுத தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய யுத்தத்தை வழிநடத்துவதற்காகவும் இந்த அரசாங்கம் உலகமெல்லாம் கடன் வாங்கியிருந்தது. அந்த கடனுக்கு மேலதிகமாக இந்த நாட்டிலே தாமரை தடாகம், மத்தள விமான நிலையம், அம்பாந்தோட்டை கப்பல் துறைமுகம் என்று எந்தவித ஒரு பொருளாதார இலக்குகளுமற்ற வருமானங்களற்ற துறைகளிலே முதலீடு செய்து இந்த நாடு இப்பொழுது ஒரு வருமானமற்ற பொருளாதார வீழ்ச்சி கண்ட நாடாக மாறியிருக்கிறது. இன்று கூட நீங்கள் காலையிலே பத்திரிகைகளை பார்த்தால் உலகத்திலே மிகப்பெரிய நாணயத்தாள்களின் வீழ்ச்சி கொண்ட நாடாக, பெறுமதியற்ற நாணயங்களை வைத்திருக்கிற ஒரு நாடாக இலங்கை மாறியிருக்கிறது என்ற செய்தி தான் வெளிவந்திருக்கிறது. மிக பிரதானமாக நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறு 2009 தாங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக இன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அன்றைய ஜனாதிபதியாக இருந்தார், அவருடைய சகோதரன் கோட்டபாய ராஜபக்ச இன்றைய ஜனாதிபதி, அன்றைய பாதுகாப்புத்துறை செயலாளர், இருவருமே யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்த நாட்டிலே பெரியோடி போயிருந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்திருந்தால் நான் நினைக்கிறேன் சிலவேளை இந்த நாடு உலகப்பந்திலே ஒரு செல்வாக்குள்ள பொருளாதார வல்லமை உள்ள நாடாக மாறியிருக்க முடியும். ஆனால் 2009 இருந்து இந்த 2022 வரையான இந்த ஆண்டுகளை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளை மட்டும் பாருங்கள், 2010 வரையான 12 ஆண்டுகளில் இலங்கையினுடைய பொருளாதாரம் எவ்வாறு விழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டுகளிலும் இலங்கையிலே இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவை பரீட்சித்து பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். குறிப்பாக 2009 யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அதிலிருந்து 2010 தொடக்கம் 2022 வரை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கிய நிதி 3,790 பில்லியன் ரூபாய். 3,790 பில்லியன் ரூபாய்களை பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2010 வரையான பாதுகாப்பு செலவினம் 84% அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த 12 ஆண்டுகளுக்குள் இலங்கையினுடைய பாதுகாப்பு செலவினம். 2022 பாதுகாப்பு அமைச்சுக்கு 373.05 பில்லியன் ரூபாக்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு 106.54 பில்லியன் ரூபாக்களுமாக மொத்தம் 479.54 பில்லியன் ரூபாக்களை இந்த அரசாங்கம் யுத்தத்துக்கென ஒதுக்கியிருக்கிறது, படைகளுக்கென ஒதுக்கியிருக்கிறது. 12 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு யுத்தம் இல்லை, தோட்டாக்களின் சத்தம் இல்லை, குண்டு வெடிப்புகள் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிற நிதி 479.54 பில்லியன் ரூபாய் 2022 மட்டும். அதனுடைய வீதம் 19.14 வீதங்கள், குறிப்பாக சுமார் 20% இலங்கையின் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் பாதீட்டிலே 1/5 20% யுத்தத்துக்கெனவும் படைகளுக்கெனவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு நாடாக உங்களுக்கு தென்படவில்லையா? அதாவது மொத்த பாதீட்டிலே 1/5 படைகளுக்கு ஒதுக்கினால் இந்த நாடு எவ்வாறு அபிவிருத்தி அடைய முடியும்? ஆகவே சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் வாங்குவதை தவிர இந்த நாட்டுக்கு வேறு விமோசனம் இல்லை. படுகடன்கள் வாங்கி ஆக வேண்டும். செண்மத நிலுவை மிகப்பெரிய பாதாளத்துக்குள் விழுந்திருக்கிறது. கூருணர்வோடு சிந்தித்து இந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் உலக நாடுகள் எல்லாம் அவரிடம் கெஞ்சுவோம், கூட்டுவோம், கதைப்போம் எல்லாம் சொல்லுகிறீர்கள். முதலிலே நீங்கள் செய்ய வேண்டியது 317,000 படைகள் இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை விட கூடுதலாகத்தான் படைகள் உண்டு. ஆனால் இந்த நாட்டில் ஏன் இவ்வளவு படைகள்? குறிப்பாக 2,00,000+ படைகள் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய சொந்த நிலங்களை பறித்து அந்த நிலங்களிலே குடியிருக்கிறது. இராணுவத்துக்கென்று நீங்கள் ஒதுக்குகிற காசு ஏன் இவ்வளவு நிதி? இதனை குறைப்பதற்கான வழிவகை உங்களிடம் என்ன இருக்கிறது? முதலில் அதை சிந்தியுங்கள். இது தொடர்பாகத்தான் கடந்த 2021 அக்டோபர் 12 கொழும்பு டெலிகிராப் என்கிற கொலம்போ டெலிகிராப் .com இல் ஹர்ஷ குணவர்தன அவர்கள் கர்ச குணசேன கர்ச குணசேன அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கௌரவ தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களே, அவருடைய கட்டுரை இந்த இருக்கிறது. கர்ச குணசேன 2021 அக்டோபர் 12 அவர் கொலம்போ டெலிகிராபில் எழுதிய கட்டுரை. இதில் அவர் குறிப்பிடுகின்றார், மிகவும் துல்லியமாக இலங்கையினுடைய ராணுவ செலவினங்கள் எவ்வாறு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ராணுவத்திற்கென்று செலவழிக்கிற நாடுகளில் இலங்கை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது. ராணுவத்துக்காக செலவழிக்கும் நாடுகளில் குறிப்பாக ஜப்பான், ஸ்வீடன், பங்களாதேஷ், ஜெர்மனி, சைனா, இந்த நாடுகளுக்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா இருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிலிட்ரிக்காக செலவழிக்கிற காசு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ராணுவத்துக்கு செலவழிக்கிற காசை இவ்வாறு இந்த நாடுகளுக்கு அடுத்ததாக, இந்த வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகளே செலவழிக்காத அளவுக்கு இன்னும் அதள பாதாளத்தில் பொருளாதாரத்தை வைத்திருக்கிற, வீழ்ச்சி கொண்டிருக்கிற இலங்கை ஏன் இவ்வளவு பணத்தை படைகளுக்கு செலவழிக்க வேண்டும்? அதேபோல தன்னுடைய மொத்த உள்நாட்டு செலவில், ஒரு தேசிய வருமானத்தில் இருக்கின்ற நாட்டினுடைய தேசிய வருமானத்தில், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரே, நானும் ஒரு பொருளியல் ஆசிரியர், பொருளாதாரத்தை கொஞ்சம் கற்றுக்கொண்டவன் என்ற அடிப்படையிலே நான் குறிப்பிடுகிறேன். தேசிய வருமானத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியிலே இவ்வளவு செலவை இந்த நாடு செலவழிக்கிறது என்றால், தேசிய செலவில், உள்நாட்டு செலவிலே இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஜப்பான், ஸ்வீடன், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, பங்களாதேஷ், இந்த நாடுகளுக்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா தன்னுடைய செலவிலே அதிகமான செலவை இந்த பாதுகாப்பு படைகளுக்காக செலவழிக்கிறது. இறுதியாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது. உலகத்திலே இஸ்ரேல் செலவழிப்பது ஒரு வகையானது. அவர்களை சுற்றி இருக்கிற எதிரிகள், அவர்கள் இரும்பாலேயே ஒரு கவசம் செய்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அது புறம்பானது, நான் அதை விவாதிக்க வரவில்லை. இலங்கையிடம் எந்த நாடு யுத்தத்துக்காக துப்பாக்கிகளை நீட்டிக்கொண்டிருக்கிறது? இங்கே யார் துப்பாக்கிகளோடு இருக்கிறார்கள்? அல்ல, இலங்கை மீது எந்த நாடு போர் தொடுக்க தயாராக இருக்கிறது? ஏன் இலங்கை இவ்வளவு பணத்தை செலவழிக்க வேண்டும்? ஆகவே சர்வதேச நாணய நிதியத்திடமும் உலக நாடுகளிடமும் நீங்கள் கடன் பெறுவதற்கு முதல், இதிலே கர்ச குணசேனா அவர்கள் எழுதிய இந்த கட்டுரையை இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் படிக்க வேண்டும். நீங்கள் வாசியுங்கள். படித்தால்தான் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது, இது எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றி பேசுகின்ற நீங்கள், பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம், இந்த நாட்டின் பொருளாதாரம் பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை. படைகள் இன ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு இனத்தை அடக்குவது தொடர்பிலே தான் உங்களுடைய பொருளாதார சிந்தனைகள் இருந்தது. நான் இங்கே பேசிய பலரையும் பார்த்தேன், எல்லாருமே நீங்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடலாம், நாங்கள் உலக வங்கியை நாடலாம். இங்கே உலக வங்கியினுடைய இண்டிகேட் தகவல் அடிப்படையில் தான் இங்கே இந்த தகவலை நான் இங்கே குறிப்பிட்டேன். ஆகவே இந்த நாடுகளை எல்லாம் நாடலாம், நாடலாம், கேட்கலாம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் உள்நாட்டுக்குள்ளே ஒரு சகோதர இனத்தை யுத்தம் நடத்தி நாங்கள் இன அழிப்பு செய்திருந்தோம். சகோதர இனம் அழிந்திருந்தது. இன்று டயஸ்போராவாக பலம் வாய்ந்த இனமாக இருக்கிறது. ஆனால் அந்த சகோதர இனத்தோடு பேசி இந்த நாட்டுக்குள் ஒரு தீர்வை காண்பதற்கு யாராவது இதில் ஒரு கோரிக்கை முன்வைப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் பல்வேறுபட்ட இராணுவ பிரசன்னங்களுக்கு ஊடாகத்தான் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பார்க்கிறீர்கள். இந்த நாட்டிலே தான் ஸ்ரீமா ஆட்சியில் இருக்கிற பொழுது ஜேவிபியினுடைய மனம்பேரி என்கிற கதிராமத்து அழகியை நிர்வாணமாகி கொலை செய்தார்கள். இதே ராணுவம் இந்த நாட்டினுடைய சொந்த சகோதரியை சொந்த ராணுவம் செய்தது. அதே போல அவருடைய மகள் சந்திரிகா இருந்த பொழுது கிருசாந்தியை செம்மணியிலே கொலை செய்தார்கள். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது இறுதி யுத்த காலத்திலே இசைப்பிரியாவை கொலை செய்தார்கள். இந்த நாடு மிக மோசமான நாடு. தன்னுடைய சொந்த சகோதரர்களை நிர்வாணமாக்கி படுகொலை செய்வதிலும், கண்களை கட்டி கொலை செய்வதிலும், இந்த நாடு செய்த அலங்கோலமும் அநியாயங்களும் இந்த உலகம் பார்த்து வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில், 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே நடந்திருந்தது என்பதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. ஆகவேதான் நான் திரும்பவும் குறிப்பிடுகிறேன், நாடு வளர வேண்டுமா, நாட்டினுடைய பொருளாதாரம் மீட்சி பெற வேண்டுமா, நீங்கள் எல்லாரும் இந்த நாடு பற்றி சிந்திக்கிறீர்களா? தெருக்களிலே நிற்கிற இளைஞர் யுவதிகளை பற்றி சிந்திக்கிறீர்களா? இந்த தெரு சிங்கள தமிழ் சிங்கள சகோதரர்களும் சிங்கள சகோதரிகளும் இன்று எத்தனை நாட்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் கோஹோம் கோட்டா, அவர்கள் சொல்வது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் தமிழர்களை நாங்களும் அவரிடம் கேட்கிறோம், அன்புக்குரிய சிங்கள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களிடம் இருக்கிற அந்த உணர்வுகள், போராட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இதே நிலைமை எங்களுக்கு நடைபெற்ற பொழுது யாரும் பேசவில்லை. நீங்கள் 60 ரூபாவுக்கு பெட்ரோல் வாங்கிய காலத்திலே நாங்கள் 3000 ரூபாவுக்கும் பெட்ரோல் இல்லாமல் இருந்தோம். நீங்கள் 14 ரூபாவுக்கு மண்ணெண்ணெய் வாங்கிய பொழுது நாங்கள் 300 ரூபாவுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்காமல் வரிசையில் நின்ற காலங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் பொருளாதார தடையை நேரடியாக அனுபவித்தவர்கள். அதனால் தான் தமிழர்கள் இப்பொழுதும் மௌனம் காக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஏன் தமிழர்கள் இந்த நேரம் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார்கள்? ஆட்சி மாற்றம் எங்களுக்கு முக்கியமல்ல, யார் தலைவராக வருகிறார் என்பதல்ல. அது கூட்டமாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது ராஜபக்ச குடும்பமாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது ஜேவிபிஎஸ் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலே 80 வருஷங்களாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக எதை முன்வைக்கிறீர்கள்? ஒற்றையாட்சி என்கிற மகாவம்ச சிந்தனைகளில் இருந்து, பௌத்த மகாவம்ச சிந்தனைகளில் இருந்து நீங்கள் வெளியிலே வந்து எப்பொழுது இந்த நாட்டிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு நாங்கள் தயார் என்பதை நீங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? அவை நீங்கள் யாருமே இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான தீர்வுக்கு செல்வதற்கு தயாராக இல்லை. அந்த நியாயமான தீர்வும் அந்த தீர்வு ஊடாக வேண்டிய விடயங்களும் தான் மிக முக்கியமானது. அதை தவிர்த்துத்தான் உங்களுடைய பாதை பொருளாதாரம் பற்றி சிந்திக்கும்.
மூலாசனாண்டு அந்துவனே மென்மை கரும் அந்துமா பொரு சமாஜகத கரண்ட உற்சாகரணமா மித்துமா கதாவதி மித்துமா கியனவா மஹிந்த ராஜபக்ஷ யுகே நிர்வாச கரலா மினிசு மெருவா மஹிந்த ராஜபக்ஷ மகத்த ஹெம கெருவாய் கேலா ஹேன்சால்டே கருணாக்கல் அயங்கரண்டு கேள கேள் ஹெமே கா திரான தமிழ்நாசர பெமிலி கரண்டு
தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் உண்மையைத்தான் இந்த சபையிலே சொல்லுகிறேன். கௌரவ உறுப்பினர் நீங்கள் சிலவளை நித்திரையில் எழும்பி வரக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இந்த யதார்த்தம் புரியாமல், இந்த நாட்டில் நடந்த அநியாயங்கள் புரியாமல், எத்தனை 1000 மக்கள் கொல்லப்பட்ட பொழுது, 400,000 மக்கள் முள்ளிவாய்க்கால் இருந்த பொழுது, கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, 70,000 பேருக்கு தான் இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் உணவு அனுப்பியிருந்தார்கள். இது உலகம் முழுக்க தெரியும். ஆகவே எத்தனை மக்கள் பட்டினியால் செத்தார்கள், எத்தனை மக்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் மீது பராஜ்
சபாபத்துமணி ஆப்பு பிரச்சனை ஹெபை மட்ட கியாண்டோட மே ஆண்டு மினிசு நிர்வாச கரல
அனுமதியுங்கள். நான் கேட்பது, இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது அங்கு இருந்தவர்கள் 400,000+ மக்கள், ஆனால் அங்கு 70,000 பேருக்கு தான் என்று உணவு அனுப்பப்பட்டதா இல்லையா? இது இந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கும் தெரியும், உலகத்திலே உள்ள ஒவ்வொரு நாடுகளுக்கும் தெரியும். அதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நாங்கள் வெளிப்படையாக உணவு அனுப்பாமல் பட்டினியால் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். இதை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது. நீங்கள் இப்பொழுது ஏதோ நித்திரையால் கிடந்து எழும்பி வந்தவன் போல கதைப்பதற்கு தயவு செய்து மாற்றுங்கள். உங்களுடைய மனநிலையை மாற்றி இந்த நாட்டிலே முதல் நீதி என்பது உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டி இங்கு நடைபெற்ற படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் என்பதை சொல்வதற்கு தயாராகுங்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்றை கூற விரும்புகிறேன். நாங்கள் அரசு மாற்றத்துக்காக போராடுகிற இனம் அல்ல. எங்களுக்கு யாரையும் தூக்கி எறிய வேண்டும் என்பது நோக்கமும் அல்ல. எங்களுக்கு யாரும் வீட்டை போனால் எங்களுக்கு விடுதலை வரும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் குறிப்பிடுவது எங்களுக்குடைய இந்த மண்ணிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்பது அவர்களுக்கான அரசியல் பாரம்பரியத்தின் அடிப்படையில், வரலாற்றின் அடிப்படையில் ஒரு தீர்வை வைக்க முன்பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும், இந்த நாட்டினுடைய சகோதரத்துவமும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வரலாறு மாறும். அதனைத்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே தயவு செய்து இந்த நாட்களை மிகவும் உன்னிப்பாக பாருங்கள். இந்த நாடு மிக சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் கூறு உணர்வோடு சிந்திக்க வேண்டிய நாட்கள் இது. ஒவ்வொரு சிங்கள அரசியல் தலைவனும், ஒவ்வொரு சிங்கள பொதுமக்களும், நீங்கள் உங்களுக்கு மக்கள் தந்த ஆணை என்பதை நேர்மையோடும் இதய சுத்தியோடும் பாருங்கள். அதனை அடுத்த இனத்தையும் மதித்து சகித்து ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை கொண்டு வாருங்கள். நடந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நடந்ததா இல்லையா? இந்த அளவு இன படுகொலைகள் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. சரி, இதுக்கு மாற்றீடு என்ன? நாங்கள் இதை எவ்வாறு இல்லாமல் செய்வது?
இந்த விடயம் தொடர்பிலே ஒரு நீங்கள் சரியான முறையில் நேர்மையோடு சிந்தியுங்கள். அவ்வாறான ஒரு நேர்மையோடு சிந்திக்கின்ற சிங்கள தலைவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் சிங்கள மக்களிடமிருந்து ஒரு கௌரவமான, நீதியான, இதய சுத்தியோடு எப்பொழுதும் ஏமாற்றாத ஒரு சிங்கள தலைவரை பார்க்கிறோம். அதை பார்க்க நினைக்கிறோம், விரும்புகிறோம். பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்த விடயங்கள் எல்லாம் இருந்தவற்றை இல்லாமல் செய்து ஒப்பந்தங்களை கிழித்தறிந்தவர்கள் யார்? சந்திரிகா கொண்டு வந்த தீர்வு திட்டத்தை இதே சபையிலே நெருப்பிட்டு கொளுத்தியவர்கள் யார்? அதேபோல் ரணில் விக்ரமசிங்க மேதகு பிரபாகரனோடு ஒப்பந்தம் செய்த பொழுது அந்த நேரம் பாராளுமன்றத்தை கலைத்தவர் யார்? இந்த வரலாறுகள் யாருக்குரியது? ஆகவே தயவு செய்து நான் கேட்கிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த பாராளுமன்றம் பல சந்தர்ப்பங்களில் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை தவற விட்டிருக்கிறது, நீதிக்கான பாதைகளை தவற விட்டிருக்கிறது, நீதியோடு இந்த மக்களை அரவணைக்கவில்லை. அதுதான் இந்த நாடு இவ்வளவு சீரழிவுகளை சந்திக்கிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் என்னுடன் மீதியாக உள்ள நேரத்தை எங்களுடைய சக உறுப்பினர் கௌரவ சுமந்தன் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்செய்ய வேண்டுமானால் முதலிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வாக மாற்றங்களை கொண்டு வாருங்கள். தமிழர்கள் அரசாங்க மாற்றத்தையோ அரசு மாற்றத்துக்காகவோ தயாரில்லை. அவர்கள் ஒரு நீதியான, நியாயமான, சமஷ்டி அடிப்படையிலான, தாங்கள் வாழுகின்ற பூர்வீக நிலத்தில், தங்களுடைய சொந்த நிலத்தில் தாங்கள் இழந்து போன இறமையை மீட்டெடுத்து ஒரு சுயாட்சி அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த வழியையும் இந்த காலத்திலே ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் மனதிலே கொள்ளுங்கள், நாடு முன்னேறும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.
சுதி கர்மந்துமா இலங்கை டக்ளஸ் தேவானந்த எமத்துமா.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, எமது நாடு பொருளாதார ரீதியில் ஒரு இக்கட்டான நிலையை எட்டியிருக்கின்ற வேளையில் அதற்கெதிரான மக்களது கோப வழிபாடுகள் ஆர்ப்பாட்டங்களாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இத்தகைய ஆர்ப்பாட்ட நிகழ்வுகள் சிலரின் திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களாக மாறி வன்முறைகளாக உருவெடுத்து சம்பவங்களையும் நாம் கண்கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. எமது பகுதிகளை பொறுத்தவரையில் பெரும்பான்மையாக தென்னிலங்கையிலிருந்து சென்றவர்களாலேயே இத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் என இவற்றை வகைப்படுத்த முற்பட்டாலும் அரசியலும் பின்பலம் அரசியல் பின்பலம் கொண்டவர்களே பெரும்பாலும் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களில் அதிக அளவில் பங்கேற்கின்றார்கள். இத்தகைய போராட்டங்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு வழிமுறையாக இருக்கின்ற பொழுதிலும் நிலவுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இவற்றில் எதிர்பார்க்க முடியாது என்ற யதார்த்தத்தினையும் இப்போராட்டங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றன. அதேபோன்று இப்பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை முன்வைக்கின்ற எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளும் தங்களது அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப செயல்பட்டு முடிந்தவரை ஆளுக்கால் திட்டி தீர்ப்பதில் அக்கறை காட்டுகின்றனரே அன்றி இப்பிரச்சனைகளுக்கான நடைமுறை சாத்தியமான தீர்வினை முன்வைப்பதாக இல்லை. கொலம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கே அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். நான் ஏற்கனவே கூறி வருவதைப் போன்று இது இன்று நேற்று உருவான பிரச்சனை அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த நாடு ஒரு காலத்தில் சிங்கப்பூருக்கு முன்னுதாரணமாக பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டதாக இருந்தது. பல்வேறு இலவச நிவாரணங்கள் திட்டங்களையும் செயல்படுத்தி வந்திருக்கின்றது. 1977 ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த 3/2 பெரும்பான்மையானது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை தோற்றுவித்ததுடன் திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி அதனை செயல்படுத்தியது. இதன் பிற்பட்ட காலங்களில் எமது நாட்டின் தேசிய உற்பத்தி பொருளாதாரமானது அழித்தொழிந்து போயின. சினிமா படம் ஒன்றில் இடம்பெற்ற பாடல் வரிகள் எனக்கு தற்போது நினைவுக்கு வருகின்றது. அதில் இறுதியில் நாம் தூங்குகின்ற பாயும் இப்போது வெளிநாடுகளிலிருந்தே வருகின்றன என்ற வரிகள் காணப்படுகின்றன. அந்த நிலைமைக்கு எமது நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். தரகு முதலாளித்துவ நிலையிலான பொருளாதார கொள்கை தொடர்ந்தும் வந்த ஆட்சியாளர்களால் அதிலிருந்து மீள முடியாதவாறு செயற்படுத்தப்பட்டு வந்ததன் விளைவாகவே இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது ஏற்பட்டிருப்பது அதன் இறுதி வடிவம் அல்ல. இப்படியே தொடர்ந்தால் அதன் இறுதி வடிவம் மிக அண்மையிலே ஏற்பட வாய்ப்புண்டு. மக்கள் தங்களது பிரச்சனைகளை வெளிப்பாடுகளை சாத்வீக போராட்டங்களாக முன்னெடுப்பதை தவறென்று கூற முடியாது. மக்கள் தங்களது பிரச்சனைகளை பொதுவழிக்கு கொண்டு வருகின்றார்கள். இனி அதற்கான தீர்வை நாம் முன்னெடுக்க வேண்டும். அண்மை காலமாக எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் போன்ற தேவைகள் தடைப்பட்டுள்ளன. பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே வேளை கைத்தொழில் துறைகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடற்தொழில் செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோவிட் 19 கொரோனா காரணமாக பெரிதும் பாதிப்படைந்திருந்த சுற்றுலாத்துறையானது மெல்ல மெல்ல தலதூக்கி வந்த வேளையில் அண்மைக்கால போராட்டங்கள் அதனையும் பாதிப்படைய செய்துள்ளன. தற்போது இலங்கை பற்றிய சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்களை நோக்கி எமது அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்தே வந்திருக்கின்றது. கோவிட் 19 கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையிலே எமது நாட்டின் பொருளாதார நிலை வலுவாக இல்லாத நிலையிலும் உலகளாவிய ரீதியில் அதன் சவாலை முறியடிப்பதற்கு எம்மால் முடிந்திருந்தது. இதற்கு எமது அரசாங்கத்தின் வினைத்திறன் மிக்க விரைந்த செயல்பாடுகளே காரணமாகும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும் தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தின் மீதான அரசின் முன்னோக்கிய செயல்பாடுகள், விஷமற்ற பசுமை புரட்சி விவசாய செய்கைகள் என்பன எமது நாட்டின் எதிர்கால சந்ததிகள் சார்ந்த சிறந்த முன்னெடுப்புகளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2020 இலங்கையின் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதியானது 12.34 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது கடந்த ஆண்டில் 15.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்தது. கடற்தொழில் அமைச்சை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு மீனின உற்பத்தியில் 318 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். படகுகள் உற்பத்தியில் 37.81 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஏற்றுமதி வருமானமாக கிடைத்துள்ளது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொருளாதார ரீதியில் இத்தகைய ஒரு சாதகமான நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலேயே இன்றைய நெருக்கடி நிலைமை உருவெடுத்திருக்கின்றது. இன்று இந்த நாட்டில் எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் போன்ற விடயங்கள் அதிகம் பேசப்படுகின்ற தட்டுப்பாட்டு விடயங்களாக இருக்கின்றன. தற்போது மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளை இன்னும் தட்டுப்பாடுகள் வரலாம். ஏற்கனவே விரைந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வர வேண்டும். விரைந்த தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். சுழியில் சிக்குண்டால் அதன் போக்கில் போய்த்தான் மீள முடியுமே தவிர அதை எதிர்கொண்டல்ல என்பதை அனைவரும் உணர வேண்டும். தற்போதைய நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் மாற்று வழிகள் தொடர்பில் சிந்தித்து செயல்பாற்றுவதே சந்தர்ப்பத்திற்கேற்ற செயல்பாடாகும் என கருதுகின்றேன். அந்த வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு சில விடயங்கள் மிகப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் கேட்கின்ற கடனுக்காக பரிந்துரைகளாக அல்லாத சாதாரண அறிக்கையாகவே இது முன்வைக்கப்பட்டுள்ளது. உணர்ச்சிகளாகவோ அல்லது சுயலாப அரசியல் நலன் சார்ந்த சிந்தனைகளாகவோ இதனை தீர்மானிக்க இயலாது. அறிவு ரீதியாக தீர்மானிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தியாவசிய பொருட்களுக்கு மக்கள் வரிசைகளில் நிற்கின்ற நிலைமையை உடனடியாக நாம் மாற்றியாக வேண்டும். பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு பின்னால் இருந்து அரசியல் செய்வதென்பது எமது நாட்டில் இன்று நேற்று வந்த கலாச்சாரம் அல்ல என்பதால் நாம் விரைந்து மக்கள் நல கவனிப்புகளை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மேலும் இத்தகைய பிரச்சனைகள் எமக்கு மட்டுமே உரித்தானவை அல்ல. இந்தியாவில் கடந்த 2 எரிபொருள்களின் விலைகள் 22 அதிகரிக்கப்பட்டுள்ளன. எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கையை விட அதிகமாக பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்பட்டு உள்ளதாக அண்மையில் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியம் குறித்து பலருக்கும் பல்வேறு பார்வைகள் உண்டு, எமக்கண்ட ஒரு பார்வை உண்டு. ஆனாலும் இது தத்துவம் பேசிக் கொண்டிருக்கும் தருணம் அல்ல. இன்றைய இடர்கால சூழலில் இருந்து இலங்கை தீவில் வாழும் சகல மக்களினதும் வாழ்வியல் முயற்சி குறித்து நடைமுறை சார்ந்து செயலாற்ற வேண்டிய தருணம். தேசிய பொருளாதார உற்பத்தி திட்டங்களை கடந்து போன ஆட்சிகள் இருந்து சரிவர முன்னெடுத்திருந்தால் நாம் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை வந்திருக்காது. இலங்கை இந்திய ஒப்பந்தம், பிரேமதாசா புலிகள் பேச்சுவார்த்தை, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தீர்வு திட்டம், ரணில் புலிகள் ஒஸ்லோ ஒப்பந்தம், மஹிந்த ராஜபக்ச புலிகள் பேச்சுவார்த்தை, இத்தகைய அரிய வாய்ப்புகளை சக தமிழ் தரப்பு சரிவர கையாண்டிருந்தால் அழிவு யுத்தம் அன்றைக்கே முடிவுக்கு வந்திருக்கும். யுத்தத்திற்காக அரசுப்பட்ட கடன்களே இன்றைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த சபையில் ஒரு பக்க உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளனர். அந்த அழிவு யுத்தத்தை அவர்களே தமது சுயலாபங்களுக்காக இன்று அவர்களே யுத்தத்திற்காக அரசு கடன்பட்ட காரணங்களோடு இன்று சூழ்ந்திருப்பதாக கூச்சலிடுகின்றனர். அழிவு யுத்தத்தை சக தமிழ் தலைமைகள் தூண்டிவிட்டதன் காரணங்கள் வேறென்றும் இல்லை. புலிகளின் தலைமை அழிய வேண்டும், தமது அரசியல் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், அழிவுகளை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும், இவைகளே ஆகும். இத்தகைய இரட்டை வேட நாடக நடிப்பில் இறங்கி இருப்போருடன் ஒன்றை மட்டும் கேட்கின்றேன். இன்று வீதியில் இறங்கியிருக்கும் ஒரு பகுதி சிங்கள மக்களிடம் ஆதரவு கேட்கின்றீர்கள். அன்று அப்பாவி சிங்கள மக்களே தமிழ் தேசிய இனத்தின் பெயரால் குறிவைத்துக் கொள்ளப்படும் போது அதற்கு எதிராக ஒரு கண்டனமாவது தெரிவித்திருந்தீர்களா? இல்லை. எமது நீதியான போராட்டம் காலம் தொட்டே நாம் சாதாரண சிங்கள மக்களையும் நேசித்து வந்தவர்கள். தமிழ் பேசும் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து வந்த போல் அப்பாவி சிங்கள முஸ்லீம் மக்கள் மீதான வன்முறைகளையும் கண்டித்து வந்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் அழிவுகளில் இருந்து தமிழ் மக்கள் தப்பி வந்த போது அவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் சேகரித்த போது அள்ளி வழங்கியவர்கள் சிங்கள மக்கள். காலம் கடந்தாவது சிங்கள சகோதர மக்களிடம் நேசக்கரம் நீட்டும் நீசர்கள் தமது நீதியான உரிமை போராட்டத்தின் போது எம்மை போல் சிங்கள சகோதர மக்களிடம் நேசக்கரம் நீட்டியிருந்தால் தமிழ் பேசும் மக்கள் உரிமை பெற்று நிமிந்தெழுந்தவர்களாக இருப்பார்கள். தேசியன பிரச்சினைக்கான தீர்வினை திறவுகோள் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களின் ஒற்றுமையிலேயே உண்டு, அரசுடனான தேசிய நல்லிணக்க உறவிலேயே உண்டு. சகல மக்களினது உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். பிரச்சனை தீரா பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்போருக்கும் தீர பிரச்சனையை தீர வேண்டும் என்போருக்கும் இடையிலான முரண்பாடுகளே இன்று வன்முறை வடிவங்களாக உருவாகி இருக்கின்றன. கோட்டா வந்தால் வெள்ளைவானோடும் முதலைக்கு வட்டி போடுவார் என்று அச்சமூட்டினார்கள். ஆனால் இன்று சரிவளைகளுக்கு அப்பால் ஒரு பகுதி மக்கள் வீதியில் இறங்கி போராடும் ஜனநாயக சுதந்திரம் உன்றென்ற நிலையை காண முடிகின்றது. இதுபோன்ற மக்கள் போராட்டங்கள் உலக நாடுகள் பலவற்றில் அரசு பலம் கொண்டு நசுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எமது இலங்கை தீவில் போராடுவதற்கான சுதந்திரம் உண்டென்பதை மெய்ப்பித்து வருகின்றது. ஆகவே அரசியல் கண்ணாடிகளை கலட்டி எறிந்துவிட்டு இலக்கண்களால் காட்சிகளை பார்ப்போம். வாருங்கள், இன மத பேத கட்சி முரண்பாடுகளை தவித்து விட்டு கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குவோம். வாருங்கள், தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் ஒன்றுபட்டு உழைப்போம். வாருங்கள், பொருளாதார நெருக்கடியில் இருந்து எமது தாய் மண்ணை மீட்டெடுப்போம். சகல மக்களுக்கும் சரிநிகர் சமன் என்ற நீதியை உருவாக்கம். இந்த நிலைமையிலே எமது நிலைமையை உணர்ந்து நிதி மற்றும் பொருளாதார உதவிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் எமது மக்கள் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.